بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகழல அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வார வாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்கிழ கோப்பில் கடந்த வாரம் நாங்கள் உணவினுடைய சட்டங்கள் என்ற அந்த தலைப்பின் கீழால் அறுப்பது பிராணிகளை எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட பிராணிகளை அறுப்பது தொடர்பான சட்டத்திட்டங்களையும் அதனுடைய ஒழுங்குமுறைகளையும் நாங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வேட்டையாடுதல் தொடர்பான சட்டத்திட்டங்களை சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். வேட்டையாடுதல் என்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் வந்து என்ன செய்திருக்கின்றது, இதை வந்து எங்களுக்கு அனுமதித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்ப கால மனிதனை பொறுத்தவரையில் வந்து வேட்டையாடக்கூடிய பழக்கமுடையவனாகவும் அவன் வந்து வேட்டை பிராணிகளை காடுகளிலே வசித்துக் கொண்டு வேட்டை பிராணிகளை வேட்டையாடி அவற்றை புசித்து வாழ்ந்தவனாகத்தான் என்ன செய்தான் மனிதன் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மனித வரலாறு வந்து அப்படித்தான் இருந்தது. அப்போ எனவே வந்து மனிதனோடு இந்த பிராணிகளை வேட்டையாடி சாப்பிடுது பிராணிகளை சாப்பிடுது என்பது வந்து பின்னி பிணைந்து ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இதை வந்து என்ன செய்ய முடியாது, இன்றைக்கு வந்து ஒரு சாரார் வந்துட்டு என்ன சொல்ல முடியாது, நம்ம வந்து இப்போ இந்த எதுவுமே சாப்பிட மாட்டோம், என்ன இந்த உயிருள்ள எதுவுமே சாப்பிட மாட்டோம், உயிருள்ளவற்றை கொல்ல மாட்டோம், கொண்டு சாப்பிட நாம் வந்து தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடுவோம், என்ன இந்த நாங்கள்லாம் என்ன வெஜிடேரியன் அது இதுன்னு சொல்லி என்ன சொல்ல முடியாது. அதாவது வந்து அந்த மனிதர்கள் அதாவது எங்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்த அந்த அவர்களுக்கு இருந்த அந்த பிராணிகளோடு இருந்த பின்னிப்பின் இந்த வாழ்க்கையை வந்து மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முனைவதால் கூட எவ்வளவு பிரச்சனைகள் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது வந்து மனித உடலுக்கு தேவையான அந்த பதார்த்தங்கள் மிக முக்கியமாக கல்சியம் புரோட்டீன் இது போன்ற மிக முக்கியமான மனித உடலுக்கு தேவையானவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த மாதிரியான பிராணிகளில் வைத்திருக்கிறான், இறைச்சியில் வைத்திருக்கிறான். அப்போ இதை வந்து புசிக்காமல் இதை வந்து சாப்பிடாமல் நாங்கள் வந்து இதிலிருந்து இந்த சாதாரண மற்ற இந்த தாவரங்கள்லேருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம்னு சொன்னால் இது வந்து என்ன செய்யாது, இது ஒருபோதும் வந்து வெற்றி அளிக்காது என்பதை நாங்கள் விளங்கணும். ரெண்டாவது வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம், அதாவது வந்து நாங்கள் பிராணிகளை உண்ண மாட்டோம் இருக்குன்னு சொன்னால் அவற்றை நாங்கள் கொல்ல மாட்டோம், நாங்கள் கொன்று என்ன செய்ய மாட்டோம், அவற்றை வந்து சாப்பிட மாட்டோம் என்ற ஒரு வகையான அதாவது கொல்லுவதன் மூலமாக அவனுடைய உயிர் பறிக்கப்படுகின்றது, ஒரு 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 உயிரை பறித்து நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி என்ற மாதிரி என்ன செய்கிறார்கள், அந்த ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அன்புக்கும் பெருமதிக்கும் சகோதரர்களே, இந்த வாதம் வந்து ஒரு ஒரு அதாவது இன்றைய நவீன காலத்தில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத ஒரு வாதமாக மாறியிருக்கின்றது. என்று சொன்னால் பிராணிகளை சாப்பிடக்கூடியவர்கள் கூட பிராணிகளை சாப்பிடாதவர்கள் கூட என்ன செய்கிறார்கள், இந்த சாதாரண கனி வர்க்கங்களை தாவரங்களை சாப்பிடக்கூடியவர்கள் கூட அதற்கும் உயிர் இருக்கின்றது என்பதை இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் என்ன செய்கின்றது, அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவனை திருமறையில் வந்து 1400 வருஷங்களுக்கு முன்னாலே என்ன சொல்லிட்டான், எல்லாமே வந்து அல்லாஹுவை வந்து என்ன செய்யுது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹுவை துதி செய்கின்றது, ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், துதி செய்வதை அறிய மாட்டீர்கள், அதற்கும் உயிர் இருக்கின்றது. ஒரு ஒரு மரத்தையோ அரிசை சாப்பிட்றான்னு சொன்னால் அரிசை என்ன செய்யணும், அறுவடை செய்யணும். அப்போ அதை வந்து அதனுடைய உயிரை இல்லாமாக்கித்தான் அவன் என்ன செய்யணும், அதை வந்து சாப்பிடணும் நிலைமைக்கு. அதையும் தாண்டி நம்ம வந்து அவர்கள் தாவர உண்ணிகள், நாங்கள் தாவரத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அவர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் அல்லது அவர்கள் இன்னொரு ஏனைய சாப்பாடு ஏனைய அவர்களுடைய சாப்பாடெல்லாம் தாராளமாக என்ன செய்து உயிருள்ள அங்கிகள் உயிருள்ள கண்ணுக்கு தெரியாத அங்கிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கணும். அப்போ அதையும் சேர்த்துதான் அவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிடு நாங்கள் பார்க்கணும். சில நேரங்களில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பெரிசாக கண்ணுக்கு தெரிகிறது என்ன செய்யக்கூடாது, அதுதான் உயிரிகிற மாதிரி நினைக்கிறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் மீனினங்கள் சாதாரண இந்த என்ன செய்யலாம், இந்த சின்ன சின்ன மீன்கள் அது மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க சிலருக்கு வந்து அப்படி ஒவ்வொரு அதாவது எந்த ஒரு புத்தியாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அதாவது எந்த ஒரு வாதத்தை முன்வைத்தும் அந்த வாதத்தை அவர்களுடைய அந்த வாதத்தை வெற்றி கொள்ள முடியாத போலியான சில வாதங்களை முன்வைத்து என்ன செய்கிறார்கள், தங்களுடைய அந்த கொள்கையை வந்து சரிகாண முயற்சிக்கிறார்கள். ஆனால் வந்து இது மிக பிழையானது என்பதை நாங்கள் வினை கொள்ள வேண்டும். அதாவது வந்து இவர்கள் என்னதான் இந்த மாதிரியான வாதங்களை கொண்டு வந்தாலும் கூட இவர்களால் என்ன செய்ய முடியாது, அது அனைத்துமே வந்து தோல்வியான வாதங்களாகத்தான் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல சுருக்கமாக வினை கொள்ள வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த வேட்டையாடுதல் என்ற அம்சத்தை வந்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு 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 தீவிரவாத செயல் மாதிரி பார்க்க முடியாது. ஒரு ஒரு பிராணியை வந்து போய்த்து கொள்றோம் அவருடைய உயிர் இல்லாமாக்குறோம், சரி அதில் உயிர் இல்லாமல் ஆக்குறோம்னு சொன்னால் ஒரு பிராணியுடைய உயிரை இல்லாமலாக்கி அதன் மூலமாக எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. அப்ப அதே அதை வந்து அங்கீகரிக்க முடியாதவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், சிறிய மீனினங்களையோ அல்லது நெத்தோலி போன்ற இந்த மாதிரி வகையோ ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு பலதை கொள்றாங்க. அது அவருடைய பலதை வந்து அவங்க இல்லாமக்கிறாங்க. அடுத்து பால், பால் குடிக்கிறாங்க, மாட்டு பால் குடிக்கிறாங்க. மாட்டு பால் வந்து என்ன, அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக மாடு வந்து பால் சுரக்குது, மாட்டில் மாட்டில் பால் சுரக்குது வந்து அவருடைய குட்டியை குடிக்கிறதுக்கு. அப்போ குட்டியை கட்டி வச்சுட்டு பால் எடுத்து குடிக்கிறாங்க, அது அநியாயம் மாதிரி அவனுக்கு விளங்குது இல்லை. ஆனால் வந்து அந்த மாடு மாட்டை வந்து அறுத்து சாப்பிடும் போது அது ஒரு பெரிய ஒரு அநியாயம் மாதிரி, உயிரை போக்குன்ற ஒரு விஷயம் மாதிரி பார்க்குறாரு. எனவே இந்த வேட்டையாடுதல் என்ற அம்சத்தில் வந்து மிக முக்கியமாக நாங்கள் விளக்கணும்னு சொன்னால், இது வந்து முஸ்லீம்களுக்கு மாத்திரம் ஒரு உரிய ஒரு இதாக, அல்லது வந்து முஸ்லீம்களுக்கு மாத்திரம் ஒரு பிரத்யேகமான சட்டமாகவோ, அல்லது முஸ்லீம்களுடைய ஒரு கடுமையான ஒரு ஒரு தன்மையை வெளிக்காட்டக்கூடியதாகவோ இதை நாங்கள் விளங்கிக்கொள்ளக்கூடாது. இது வந்து மனித சமுதாயத்தினுடைய ஆரம்ப காலத்தோடு பின்னி பிணைந்து ஒன்றாக இருக்கின்ற இந்த வேட்டையாடுதல் என்பது, இது இது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையுமே அல்லாஹுத்தால எங்களுக்காக தான் படைத்திருக்கின்றான், அனைத்தையுமே எங்களுக்காக அல்லாஹ்வுத்தாலா படைத்திருக்கிறான் என்ற அந்த குர்ஆனி வசனங்களை நாங்கள் என்ன செய்வோம், இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம். எனவே இந்த மிருகங்களை வேட்டையாடுவது என்பதும் கூட இஸ்லாம் வந்து என்ன செய்யுங்கள், அனுமதித்திருக்கின்றது. ஆனால் அதற்கு எல்லைகளை வைத்திருக்கின்றது. நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வேட்டையாடலாமான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதற்குரிய ஒழுங்குமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றது. அங்கே வந்து வீண் விரயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகின்றது. அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒருவர் போகின்றவருக்கு வந்து அவருக்கு எவ்வளவு பிரயோசனமாக இருக்குமோ அவ்வளோதான் அவர் வேட்டையாடலாம். நிறைய படுதுன்னு சொல்லி நிறைய ஈக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வேட்டையாட்டு வந்து என்ன செய்ய முடியாது, அவர் வந்து அதெல்லாம் அநியாயமாக்க முடியாது. அநியாயமாக்கி அதை வந்து கொண்டு வந்து அதை சரியான முறைக்கு பாதுகாக்காம, சரியான முறைக்கு அதை பகிர்ந்தளிக்காம, எல்லாமே நாரி போய் எல்லாத்தையுமே தூக்கி வீசுற மாதிரி எல்லாம் ஆகிடக்கூடாது. அதுல வந்து வீண் விரயம் இருக்கக்கூடாது. அதுல வந்து விளையாட்டுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது. சிலர் வந்து என்ன செய்வாங்க, விளையாட்டுக்காக வேட்டையாடுவாங்க. அது ஒரு அது ஒரு ஹாபி அவங்களுக்கு. அது ஒரு என்ன செய்யுது, அது ஒரு சும்மா ஒரு இதொன்று மாதிரி ஒரு ஃபண்ணுக்கு என்ன செய்வாங்க, வேட்டையாடுவாங்க. அதை வேட்டையாடு என்ன செய்ய போகிறது இல்லை, சில முஸ்லீம் அல்லாதவர்கள் வேட்டையாடுவாங்க, அதை சாப்பிட மாட்டாங்க. சும்மா ஒரு ஒரு விளையாட்டுக்காக வேண்டி அது ஒரு ஒரு கலை மாதிரி என்ன, அவர் ஷூட்டிங் தெரியுமா இல்லையாண்டதுக்கு அதை ஷூட் பண்ணி பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்தில் என்ன செய்யலை, இடம் இல்லை. நீங்கள் வேட்டையாடுறதுக்கு ஒரு ஒரு முதலாவது வந்து ஒரு அடிப்படை ஒன்று இருக்கணும். எதுக்காக வேண்டி வேட்டையாடுவீர்கள், அதாவது உணவுக்காக, புசிப்பதற்காக, சாப்பிடுவதற்காக, எந்த ஒரு வீண்விரயமும் இல்லாமல் அங்கே வந்து தேவைக்காக வேட்டையாடப்பட வேண்டும் என்பதை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, சொல்லி காட்டுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த மாதிரி வேட்டையாடுகின்ற பொழுது வந்து இரண்டு நிலைகள் இருக்குது, இரண்டு நிலைகள் இருக்குது. நாங்கள் வேட்டையாடுகின்ற அந்த பிராணியை சில பொழுதுகளில் நாங்கள் என்ன செய்யலாம், உயிரோடே பிடித்துக்கொள்ளலாம். வேட்டையை ஷூட் பண்ணியோ அல்லது ஏதோ ஈட்டி எறிந்தோ அந்த மாதிரி எரிகின்ற பொழுது வந்து சில இடங்களில் பட்டு வந்து என்ன செய்யும், அது வந்து செத்திருக்காது, உயிரோடு வைக்கும். வேறு காலிலேயோ எங்கேயோ வயிற்றுலையோ எங்கேயோ பட்டு சாகாமல் உயிரோடு வைக்கும். சிலது வந்து என்ன செய்யலாம், அப்படியே செத்த நிலையில் சிலது சிலது கிடைக்கும். அப்போ இப்படி ரெண்டு நிலைகள், ஒன்று வந்து உயிரோட பிடிக்கப்படும், அல்லது வந்து இறந்த நிலையில் பிடிக்கப்படும். இந்த ரெண்டு நிலைக்கும் வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்கின்றது, எங்களுக்கு சட்டங்களை வேறு வேறாக சொல்கின்றது. முதல் நிலையை பொறுத்தவரையில் வந்து உயிரோடு பிடிக்கப்படும் பொழுதும் நாங்கள் மேலே பார்த்ததை போன்று, முன்னாடி படத்தில் பார்த்ததை போன்றும் அதுக்கு வந்து அறுப்பதற்குரிய சட்டங்கள் அங்கே பயணப்பட வேண்டும். அது வந்து அறுக்கப்பட வேண்டும். அது அங்கே உயிரோடு பிடிக்கப்பட்டால், அது உயிரோடு பிடிக்கப்பட்ட இவர் எரியும் போது பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்கு சொல்லி எரிந்திருந்தாலும் கூட அது உயிரோடு தான் பிடிச்சிக்கிறார் என்று சொன்னால் அது அப்படியே அவருக்கு என்ன செய்ய முடியும், அறுக்காமல் சாப்பிட முடியாது. உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அதை அறுக்கணும், அறுத்து அவர் சாப்பிடணும். ஆனால் அவர் பிடிக்கும் போது வந்து அது வந்து இறந்த நிலையில் இருந்தேன்னு சொன்னால் அதை என்ன செய்யலாம், இறந்த நிலையில் இருந்தாலும் அதை சாப்பிடலாம். ஆனால் வந்து அதை அறுக்க வேண்டும்னு அவசியம் கிடையாது இறந்த நிலையில் இருந்தால். ஆனால் அவர் எரியும் பொழுது, அவர் அதை ஷூட் பண்ணும் பொழுது, அதை அந்த அல்லது அந்த பிராணி நாய் போன்ற அந்த வேட்டை பிராணிகளை அனுப்பி அவர் பிடிக்க அனுப்பும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்கு சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு நிலைகளையும் நாங்கள் விளைக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த அறுப்பதற்குரிய நிபந்தனைகளை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தது என்ன, வேட்டையாடக்கூடிய இப்போ வேட்டையாடின பொருளை வேட்டையாடி நாங்கள் பெற்றுக்கொண்டது வந்து உயிரோடு பிடிக்கப்பட்டால் அதை அறுக்கணும். அப்போ அறுக்கக்கூடிய நிபந்தனை நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. அதில் முதலாவது என்னன்னு சொன்னால், புத்தி சீர்நிலையில் உள்ள முஸ்லீமாக இருக்க அல்லது வேதக்காரனாக இருக்க வேண்டும். புத்தி சுவாதீனம் உள்ள முஸ்லீமாக அல்லது வேதக்காரனாக இருக்க வேண்டும். அப்போ இதில் வந்து பைத்தியக்காரர்கள், போதை உள்ளவர்கள், இவங்க அதே நேரம் வந்து நெருப்பு வணங்கிகள், சிலை வணங்கிகள், கபர் வணங்கிகள், இது போன்றவர்கள் வந்து அறுத்தவைகளை வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு முஸ்லீம் வந்து சாப்பிட முடியாது. அவர் வந்து தூய முஸ்லீமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்றுக்கணும், அல்லாஹ்வை வணங்கக்கூடியதாக இருக்கணும், அல்லது வந்து வேதக்காரர்களாக இருக்கணும். வேதக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அடிப்படையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கு பிறகு வந்து உள்ள பிரச்சனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்றதுனா அவங்களுக்கு வந்து பிரச்சனை. அப்ப எனவே முஸ்லீமாகவோ அல்லது வேதக்காரர்களை மட்டும் நாங்கள் வேதக்காரர்களை வச்சே மற்ற காவிர்கள் எடுக்கலான்னு நம்ம என்ன செய்ய முடியாது, அவர்களோடு ஒப்பிட முடியாது மற்றவங்க. அல்லாஹ்வுத்தால வேதக்காரர்கள் மட்டும் தான் அல் குர்ஆன் சொல்கின்றான், வேதக்காரர்கள் அறுத்தது, வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு வந்து ஹலால்னு அல்லாஹ்வுத்தால சொல்கின்றான். மற்றவர்களை எல்லாம் சொல்லவில்லை. அந்த வேதக்காரர்களை அல்லாஹ்வுத்தால சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தில் வந்து நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள், சிலை வணங்கிகள் இருந்தார்கள், ஏனையவர்கள் இருந்தார்கள், அவர்களை அல்லாஹ்வுத்தால சொல்லவில்லை. அல்லாஹ்வுத்தால வேதக்காரர்கள் என்று யூத நசாராக்களை மாத்திரம் சொல்லுகிறான். எனவே முஸ்லிம்களும் யூத நசாராக்களும் அல்லாஹ்வுடைய பேரேச்சு. முஸ்லீமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அல்லாதவர்கள் கருத்திருந்தால் அதை சாப்பிட முடியாது, அதனுடைய சட்டங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ முஸ்லீமாக இருந்து வேதக்காரனாக இருந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்திருந்தால் அதை வந்து சாப்பிடலாம். ஆனால் முஸ்லீம் அல்லாதவன் காஃபிரோ அல்லது கபரு வணங்கியோ அல்லது நெருப்பு வணங்கியோ இது போன்றவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தாலும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, அவனுடைய அடிப்படை கொள்கையில் உள்ள பிரச்சனையின் காரணமாக. அடுத்து இரண்டாவதாக வந்து அறுக்கக்கூடிய ஆயுதம் வந்து என்ன செய்யணும், இரத்தத்தை ஓட்டக்கூடிய வகையில் வந்து கூர்மையானதாக இருப்பது நிபந்தனையாகும். இதில் வந்து எலும்பு நகம் போன்றவற்றால் என்ன செய்ய முடியாது, அறுக்க முடியாது. வேட்டை பிராணியை வந்து ஆயுதத்தினால் அழுத்தினால் காயப்படுத்தாமல் அதன் கூர்மை கொண்டு காயப்படுத்தியிருக்க வேண்டும். அதாவது வந்து ஆயுதத்தை வைத்து அழுத்தி அப்படியே வந்து அதை காயப்படுத்தாம அவனுடைய கூர்மையாக கொண்டு அதாவது கூர்மையானதாக இருந்தால் அதன் மூலமாக என்ன செய்யணும், அது வந்து காயப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை வந்து இங்கே குறிப்பிடுகிறார்கள். இங்கே வந்து மிக முக்கியமாக வந்து இந்த வேட்டையாடுகின்ற போது வந்து கத்தி இல்லாட்டி என்ன செய்யறது, ஏதாவது எலும்பாலையோ அல்லது வேற ஏதாவது கிடக்கிற ஏதாவது வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு வந்து அறுக்க முடியாது. அது கத்தியோ அல்லது அறுக்கக்கூடிய இரும்பாலான அறுக்கக்கூடிய மாதிரியானதோ இருக்க வேண்டும் அது. ஆனால் எலும்பு நகம் போன்றவற்றால் வந்து என்ன செய்ய முடியாது, அறுக்க முடியாது என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும் ஆரம்பத்திலே பார்த்தோம். இங்கே இந்த வேட்டையாடக்கூடிய இந்த இதில் வந்து மேலதிகமாக என்னென்னு சொன்னால் மிக முக்கியமாக வந்து வேட்டையாடக்கூடிய நாய் அல்லது வேட்டையாடக்கூடிய பறவைகள், பறவைகளையும் என்ன செய்யலாம், வேட்டைக்கு பழக்கலாம். வேட்டைக்கு பழக்கி கழுகு போன்றவைகளை பழக்கி அது வந்து வேட்டையாடி கொண்டு அதனுடைய எஜமானுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நாயும் என்ன செய்யும், அதை பழக்கி நாயும் வந்து வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கும். இது இவரை இந்த இதை இவற்றை பொறுத்தவரையில் வந்து இவை கொண்டு வந்தவை நாயோ அல்லது பறவைகளோ வேட்டைக்கு பழக்கப்பட்ட இவைகளை வந்து கொன்று கொண்டு வந்தவைகள் கொன்று சாப்பிடுவதற்கு இந்த கொன்று அவை கொண்டு வந்தவைகளை வந்து என்ன செய்யலாம், சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது. அதில் வந்து பயிற்றுவிக்கப்பட்ட வேட்டை பிராணி என்பது வந்து என்ன செய்யணும், அது பயிற்றுவிக்க பட்டதா இல்லையா என்பது அங்கே கட்டாயமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சும்மா இன்னைக்கு அவர் நாயக்கு எடுத்து வந்தார், எடுத்து வந்த அந்த நாயை போயிட்டு அந்த நாய் போயிட்டு சும்மா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதை எடுத்து ஒரு சாப்பிட முடியாது. இவர் வீட்டில் உள்ள நாய் சும்மா காவலுக்கு வச்சுக்கிற நாய் அல்லது இன்னைக்கு தான் ஒரு நாயை எடுத்து வந்தார் விளக்கி வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு என்ன ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல அதே பைத்து என்ன செஞ்சுட்டு பைத்து ஒரு ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. பயிற்றுவிக்கப்பட்ட நாய் அல்லது பயிற்றுவிக்கப்பட்ட பிராணி என்று சொன்னால் வேட்டைக்கு பயிற்றுவிக்கப்பட்டன்னு சொன்னால் அந்த எஜமானுக்கு கட்டுப்படக்கூடியதாயிருக்கணும். அதாவது வந்து போன்று சொன்னால் அதுக்கு விளங்கணும், போன்று சொல்றது இது இதுக்கு தான் ஏதோ ஒரு போண்டா தமிழ்லேயே சொல்லணும் இல்லை, இங்கிலீஷ்லேயோ அரபிலேயோ எந்த மொழியிலனா சொல்லலாம், நீங்கள் எந்த மொழியில் பழக்கிக்கிறீங்களோ அந்த மொழி அது வந்து அது அந்த மொழி அறிந்து அது வந்து அந்த எஜமானுக்கு கட்டுப்படுறதாயிருக்கணும். வான்னு சொன்னால் வார மாதிரி இந்த மாதிரி என்ன செய்யணும், அவனுக்கு இங்கே போவான்றதை போட்டிக்கிறாங்க. அதாவது அவனை கட்டுப்படக்கூடியதாயிருக்கணும், ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டுப்பட்டு அவன் சொல்லுவதை ஏற்று நடக்கக்கூடியதாக அது இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் என்ன செய்யலாம் சொன்னால் அவன் வந்து அது வேட்டை பிராணியாக கருதப்படும். அப்பொழுது என்ன செய்யலாம், அந்த பிராணி அவனுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த உணவை வந்து அவனை சாப்பிடலாம். மேலும் வந்து ஒரு வேட்டையை பிடித்தால் தனது எஜமானிடம் வரும் வரைக்கும் எஜமானாகவே பிடித்து வைத்துக் கொள்ளும், எஜமானுக்காகவே பிடித்து வைத்துக் கொள்ளும். என்ன செய்யும் அது வந்து இப்போ நாய் போன்றவைகள் வந்து ஏனைய பிராணிகள் அது சாப்பிடக்கூடிய பிராணிகள் இருக்குது, அது அந்த வேட்டைக்கு பழக்கிய நாய் வந்து என்ன செய்யும் சொன்னால் எஜமான்கிட்ட வரும் வரைக்கும் அது சாப்பிடாது, எஜமான்கிட்ட வரும் வரைக்கும் அது சாப்பிடாது. அதுக்கு முன்னே அதுக்கு பசி வந்து அது சாப்பிட்டுன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்ய முடியாது, மிஞ்சினத்தை நம்மளுக்கு சாப்பிட முடியாது. எஜமான்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு எஜமான் என்ன செய்யலாம், அவனுக்கு தேவையான மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாயை கொடுத்தேன்னு சொன்னால் அது சாப்பிடுறது அது வேற விஷயம். ஆனால் வேட்டைக்கு பழக்கிய நாய் வந்து என்னன்னு சொன்னால் ரெண்டு விஷயத்தை இங்கே வந்து புரியணும். ஒன்று வந்து அது வந்து இவனை கட்டுப்பட்டு போவான்னு சொன்னால் அதுக்கு கட்டுப்படும். அதே போன்று வேட்டைக்கு ஒரு வேட்டையை பிடித்தால் அந்த பிடித்த பொருளை வந்து எஜமானுக்காக வேண்டே பிடிச்சி அது என்ன செய்யும், எஜமான கொண்டு கொடுக்கும். அப்போ இப்படியானதாக இருந்தால்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும், அந்த வேட்டை பொருளை வந்து அந்த வேட்டை பிராணி வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது இல்லாமல் தனக்காக பிடித்து கொண்டதை வந்து என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது. அது அதுக்கு தேவைக்காக வேண்டி பிடிச்சிக்கொண்டு நாயோ கழுகோ அது அதுக்கு தேவையானது பிடிச்சதை நமக்கு சாப்பிட முடியாது. மூன்றாவது வந்து வேட்டையாடுவன் வந்து வேட்டை பிராணியை நோக்கி அல்லது கருவியை எரிய வேட்டை பிராணி நோக்கி என்ன செய்யணும், அவனுடைய கருவி அவனுடைய ஈட்டியோ அல்லது அவனுடைய என்ன இந்த துப்பாக்கியோ இதால் வந்து எரிய வேண்டும். அவ்வாறு அவன் எரியின்ற பொழுது வந்து அவனது கையிலிருந்து கீழே விழுந்து ஒரு பிராணியை கொன்று விட்டால், அதாவது அவன் இப்போ ரெடி ஆகிறான் இப்போ எரியறதுக்கு ரெடி ஆகும்போது அது தவறி என்ன செஞ்சுட்டு பக்கத்தில் எங்கேயான இடத்துல விழுந்து வந்து ஏதோ ஒன்று செத்துட்டு ஏதோ ஒன்றுக்கு பட்டு செத்துடுச்சு, இவன் வந்து நாடினது வந்து தூரத்தில் இருக்கிறது, அப்போ சும்மா அது திடீர்னு அது கை தவறி போய் வேற எங்கே விழுந்து செத்துடுச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஏன்னா இவன் நாட்டம் அங்கே இல்லை, இவன் நீயத்து வந்து எங்கே அங்கே கேட்கறது.
நீத்து வந்து அங்கே இருக்கிறது. இவன் எங்கேயோ சும்மா எடுத்தது வந்து ஆங்காளங்களை பட்டு இல்லாட்டி ஏதோ இந்த இதில் உள்ள என்ன அவன் இதில் உள்ள வில் வில் வில்லா அம்பு அந்த வில்லு அது வந்து கீழே விழுந்து கீழே உள்ள ஏதோ ஒன்று சாவடிச்சிருச்சு சொன்னால் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் சாப்பிட முடியாது. அவன் கட்டாயம் எப்படின்னு சொன்னாலும் அவன் எந்த எதை நோக்கி எறிகிறானோ அது பட்டா தான் என்ன செய்யணும் அவன் வந்து சாப்பிட வேண்டும் என்பது வந்து நீ மிக முக்கியமாக நாங்கள் விளங்கணும். ஏனில் வந்து அதை வேட்டையாடுவது அவனது நோக்கமாக இருக்கவில்லை. அவன் அவன் அந்த குறிப்பிட்ட ஒன்றை தான் வேட்டையாட நினைச்சிருந்தான். எங்கேயோ இல்லை தான் வேட்டையாட நினைச்சிக்கல. அப்போ எங்கேயோ உள்ளது வந்து அவனுக்கு பட்டு அல்லது கை தெரியாமல் போய் அந்த கை தவறி போய் பட்டது வந்து என்ன செய்யாது, அது அவனுக்கு ஹலால் ஆகாது. ஒரு நாய் வந்து தானாகவே சென்று ஒரு பிராணியை கொன்று விட்டால் அதன் எஜமான் அதனை அனுப்பாததாலும் அவன் வேட்டையை நாடாதாலும் அவனுக்கு அதை என்ன செய்யாது, ஹலால் ஆகாது. இப்போ தானாக போய் நாய் பிடிச்சிட்டு வந்ததே ஏன் கூடாதுன்னு சொன்னால் அவனோட எஜமானுக்கு நாயை அனுப்பணும்ன்ற ஒரு நியத்திக்கல, அவன் அதை நாடல அவன் வந்து. அப்போ அது தானாக போயிட்டு வந்துன்னு சொன்னால் அவனுக்கு அது எப்படி கூடாது, எப்படி அவனுடைய அவனோட பிஸ்டோல்லேருந்து அல்லது அவனுடைய துப்பாக்கியிலிருந்து போனது வந்து அவன் நாடாமல் வேற எங்கேயா போய்த்து பட்டது எப்படி கூடாதோ அதே போன்ற நாய் தானாக போய்த்து பிடிச்சி வந்தது அவனுக்கு என்ன செய்யாது, கூடாது என்பதை வந்து நாங்கள் நினைக்கணும். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து அவன் என்ன செய்கிறான், ஒருவன் வந்து ஒரு பிராணிக்கு வந்து எறிகிறான், அது வேறொரு பிராணி அல்லது பிராணிகளின் ஒரு கூட்டத்தை கொண்டு விட்டால் அவை அனைத்தையும் அவனுக்கு என்ன செய்யும், ஹலால் ஆகிவிடும். உதாரணத்துக்கு வந்து கொக்கோ அல்லது இந்த மாதிரியான பிற பறவைகள் இருக்குது நிறைய இருக்குது, அதில் இவன் உண்டைத்தான் நினைக்கிறான். ஆனால் அதுக்கு பக்கத்தில் உள்ளது பட்டுச்சு, இவன் நினைச்சது சரியா படலை, ஆனாலும் வந்து அதை என்ன செய்யும், அது ஹலால் ஆகும். அது அவன் நினைச்ச அந்த இடத்துக்கு போயிட்டு ஆனால் அவன் நினைச்ச அந்த ஒன்றுக்கு படலை. பத்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு மானை இருந்தேன்னு வைங்க, நடுவில் உள்ள ஒரு மானை ஒரு கொம்புள்ள மானை வந்து இவன் நினைக்கிறான் அந்த மானத்தான் நான் சுடுவேன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த மான் இவன் சுடுற நேரம் கொஞ்சம் சைடு ஆயிடுச்சு, மற்ற மானு பட்டுருச்சுன்னு சொன்னால் அது ஹலால், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் நோக்கம் கொள்ளவே இல்லை, வேற எங்கேயோ அது தவறி போயிட்டு இல்லாட்டி அவனை கை தவறி எங்கேயாலும் போயிடுச்சு அல்லது இவன் நிற்கும் போது ஏதோ திரும்பும் போது ஏதோ கையில் இது மிஸ் ஆகி போயிடுச்சு அப்படி போய்பட்டால் அது என்ன செய்யாது, அது ஹலால் ஆகாது. ஆனால் ஒரு கூட்டமாக வரும்பொழுது அவன் நாடியதெல்லாம் வேறொன்றுக்கு பட்டால் அல்லது ஒன்றுக்கு நாடுறான் பலதுக்கு படுது, ஒன்றுதான் அடிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் பலதுக்கு படுது, அந்த பல பட்டை எல்லாமே என்ன செஞ்சிடும், அவனுக்கு ஹலால் ஆகிரும் என்பதை வந்து நாங்கள் நினைச்சோம். வினை கொள்ள பாருங்க இதில் என்ன மிக முக்கியம்னு சொன்னால் இஸ்லாம் வந்து பாருங்க இந்த இடத்துல கூட நீயத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்ல வருது. நீயத்தினுடைய ஒரு மனிதன் வந்து உள்ளத்தால் எதை நாடுறானோ அதுதான் அவனுக்கு வந்து அங்கே வந்து மிக முக்கியம். அவன் நாடாத ஒன்று வந்து அவனுக்கு கிடைக்கும்போது அது என்ன செய்யாது, அது அவனுக்கு கூடாது. அப்போ தொழுகை இபாதத்துக்கள் மற்ற எல்லாத்திலையும் வந்து நீயத்தின்றது முக்கியம். மனதார என்னக்கூடியது, மனதார யாருக்கு சரி அவன் சும்மா விளையாடுறதுக்கு போய் கட்டிட்டு தக்குவீர் கட்டிட்டுறானா அல்லது எக்ஸசைஸுக்கு அவனுக்கு கொஞ்சம் வயிற்று குறைக்கிறதுக்கு அவன் போய் தொழுவிட்டிக்கிறானா அல்லது நோன்பு வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீயத்து முக்கியம். அப்போ அதே போன்று தான் இபாதத்துக்கள் நீயத்து முக்கியம் போலான் இதுலேயும் வந்து என்ன செய்யுது, நீயத்து முக்கியமாகுது. இவனுடைய டார்கெட் இவனுடைய நோக்கம் வந்து இதுதான் இருந்தேன்னு சொன்னால் அது என்ன செய்யும், அவனுக்கு வந்து ஹலாலாகும். அது அல்லாதவைகளை பற்றி படும்பொழுது அது ஹராமாகும் என்பதை நான் வந்து வினைக்கொள்ளும். அடுத்ததாக வந்து அம்பை அல்லது காயப்படுத்தக்கூடியதை அனுப்பும் பொழுதோ அல்லது இந்த நாய் போன்றவற்றை அனுப்பும் பொழுதோ இந்த பயிற்றுவிக்கப்பட்ட இந்த நாய்களை அனுப்பும் பொழுது என்ன செய்யணும், அவன் வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாவுடைய பெயரை சொல்லி அல்லாவை புகழ்ந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவன் அனுப்புவது வந்து சுன்னத்தாக இருக்கின்றது. இது வந்து இதில் மட்டும் இல்லை, நாங்கள் சொன்னோம் என்ன இதுக்கு முன்னாடி பாடம் படிக்கும் பொழுதும் இப்போ மெஷின் போன்ற கருவிகளால் வந்து ஆயிரக்கணக்கான கோழிகளை அடுக்கின்ற இந்த மாதிரி சந்தர்ப்பங்களையும் கூட அதை போடும் பொழுது அவர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்ற அந்த அல்லாவை ஞாபகப்படுத்தி போட்டால் அது வந்து என்ன செய்யும், அது அங்கீகரிக்கப்படும், அதனை உலமாக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை பார்த்தோம். இதில் மிக முக்கியமாக இங்கே ஒரு குறிப்புன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்காத காரியங்களுக்காக நாய் வளர்ப்பது ஹராமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்காத காரணங்களுக்காக செல்லப்பிராணியாகவெல்லாம் என்ன செய்ய முடியாது, நாய் வளர்க்க முடியாது. இன்றைக்கு நிறைய மக்கள் நாய் வளர்க்கறது பார்க்குறோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் நாய் வளர்க்கிறார்கள், முஸ்லீம்களே வளர்க்கிறார்கள். முஸ்லீம்களே சிலர் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நாய் வளர்ப்பாங்க. அப்போ இஸ்லாம் அனுமதித்த காரியங்கள்னா ரெண்டே ரெண்டு காரியங்கள் தான், ஒன்று வந்து வேட்டைக்காக, ஒன்று என்ன வேட்டைக்காக, அடுத்தது வந்து எதுக்காக பாதுகாப்புக்காக, அடுத்த வந்ததுக்காக பாதுகாப்புக்காக தன்னுடைய சொத்தையோ தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய பொருள்களையோ தன்னுடைய பிராணிகளையோ. இப்போ ஆடு வளர்க்குறவங்க நாய் வச்சுப்பாங்க சில நேரம் ஆட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அல்லது கோழி வளர்க்குறவங்க நாய் வச்சுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தன்னுடைய பிராணிகளையோ தன்னுடைய இதை பாதுகாக்கிறதுக்காக வேட்டைக்காக அல்லது விவசாயங்கள் இன்னொரு என்ன தன்னுடைய நிலங்கள் தன்னுடைய இந்த மாதிரியானவைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாமல் வேறு காரியங்களுக்காக நாய் வளர்க்க முடியாது. அழகுக்காக டைம் பாசிங்காக அதுக்காக இதுக்காகலாம் என்ன செய்ய முடியாது, நாய் வளர்க்க முடியாது. அப்படி நாங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் கூட இதை வீட்டில் வைத்து வளர்க்க முடியாது, இந்த மாதிரி நோக்கத்தில் வளர்த்தாலும் கூட அதுக்கும் இஸ்லாம் என்ன செய்யுது, நாயை வந்து நீங்கள் தூரத்தில் வச்சு வளர்க்கணும், அந்த இடத்துல நீங்கள் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் வளர்க்கணும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் வளர்க்கணும், அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வரதோ வீட்டில் வச்சு வளர்க்குறதோ, அப்போ நாயால் உள்ள சீர்கேடுகளை நாயால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் மற்றவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களே பேசுகிறாங்க, ஆனாலும் அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த மக்கள் என்ன செய்யல, விடுறதே தயாரில்லை. நாயிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சில் அதில் பட்டால் வந்து எந்த ஒரு நீங்கள் ஹாப்பிக் இல்லை டயர்ட் இல்லை என்ன என்ன ஒரு பெரிய ஒரு இதை போட்டு நீங்கள் கழுவினாலும் என்ன செய்யாது, அதனுடைய அந்த அந்த இது போகாது, இது அதனுடைய அந்த நுண்ணங்கிகள் அந்த கிருமிகள்லாம் போகாது. அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நாய்ப்பட்ட ஏத்தனத்தை நாய்ப்பட்ட இந்த உங்களுக்கு ஏதாவது போடவே இல்லையோ இதுலேயான ஒரு உங்களை இந்த இதுலேயோ ஏதாவது ஒரு பாத்திரத்திலையோ நாய் நக்கி விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஏழு முறை என்ன செய்யணும், நீங்கள் வந்து கழுகணும், ஏழு முறை கழுவணும். அதில் ஒரு முறை வந்து மண்ணை போட்டு கழுவணும், ஏழு முறை கழுவணும். அதில் ஒரு முறை செலவாச்சொல்லி கழுவுறதுலாம் அப்படி ரசூலா சொல்லலை, அதில் நம்ம மக்கள் சேர்த்து கொண்டது செலவாச்சொல்லி கழுவணும்னு சொல்லி ஏழு முறை கழுவணும். அதில் வந்து ஒரு முறை மண்ணை போட்டு கழுவணும்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க. இப்போ அதை வைத்து ஆராய்ச்சி செஞ்சு விட்டு நவீன உலகம் சொல்லுது என்னன்னு சொன்னால், நாயில் இருக்கக்கூடிய அந்த கிருமி அந்த நாயில் இருக்கக்கூடிய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த கிருமியை போக்குறதுக்கு என்ன நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தாலும் முடியாது, அந்த மண்ணில் அந்த தூசியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு நுண்ணங்கி தான் என்ன செய்யுது அதை வந்து இல்லாமல் ஆக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் வச்சு லெப்ல வச்சு யோசிச்சு பார்த்து இதெல்லாம் எல்லாம் பார்த்து கேட்டு இதெல்லாம் இது இது இதில் தாக்கம் என்ன இதில் தாக்கம் என்ன இதெல்லாம் பார்த்தா சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் எப்படி சொன்னாங்க, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வந்தவங்க, எனவே வந்து அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வகையின் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. அப்போ எனவே வந்து இந்த மாதிரியான காரணங்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவர் சாதாரண மனிதர் இல்லை என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. எனவே நாய் வளர்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக வேட்டைக்கும் பாதுகாப்புக்கும் மாத்திரம்தான் நாங்கள் நாய் வளர்க்க வேண்டும் இல்லாமல் அது அல்லாத காரணங்களுக்கு வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தால் அதில் வந்து எங்களுக்கு பல பல என்ன செய்யும் தீங்குகள் தான் அதில் வரும், அதில் வந்து இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளைய கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்க சட்டங்களை வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் எங்களுக்கு எப்போதும் தேவைப்படாத சட்டங்களாக இருந்தாலும் கூட எப்போதாவது தேவைப்படும், குறிப்பாக இந்த அறுக்கக்கூடிய சட்டங்கள்ன்றது எப்போதுமே எங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ற காரணத்தினால வந்து இதனுடைய சரியான சட்டத்திட்டங்களை விளங்கி அதன் அடிப்படையில் செயற்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஹாதாமா இந்தி வல்லில் இந்தல்லா வஸ்தஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.